சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மே 22, 2022. தலைப்பு: ஆன்மா மற்றும் உடல். கோல்டன் உரை. யோவான்: அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம்: கவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாரென்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் சேர்க்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. கர்த்தருடைய வேதம் குறைவட்டதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. பாடம் பிரசங்கம். பைபிளில் இருந்தது. ஏசாயா: ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்களண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எரேமியா: ஆசாரியரின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு ஜெபாலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னாரென்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவிலே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. லூக்கா: அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கெடுக்கிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐசுவரியமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இலைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த இராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐசுவரியவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படியிருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உட்டுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். இப்படியிருக்க அற்பவிசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உட்டுத்துவித்தால் உங்களுக்கு உட்டுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்ட கொடுக்கப்படும். மத்தேயு. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மத்தேயு. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என்னிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்? யோவான். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று. மெய்யாக்கவே மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வானத்திலிருந்திறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். என் சித்ததத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்ததத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்திறங்கி வந்தேன். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். கொரிந்தியர். பூமிக்குரிய கூட்டாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்தது. இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். தெசலோனிக்கேயர். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. மேரி பேக்கர் எபி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடுத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆன்மா என்பது மனிதனின் பொருள், வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம். இது தனிப்பட்டது, ஆனால் பொருளில் இல்லை. ஆன்மா ஆன்மாவை விட தாழ்ந்த எதையும் பிரதிபலிக்க முடியாதது. மனிதன் ஆன்மாவின் வெளிப்பாடு. ஒரு குறிப்பிட்ட அழகான எரியை பெரிய ஆவியின் புன்னகை என்று அழைத்தபோது இந்தியர்கள் அடிப்படை யதார்த்தத்தின் சில காட்சிகளை பிடித்தனர். மனம் அதன் அனைத்து அமைப்புகளுக்கும் மேலானது மற்றும் அனைத்தையும் ஆளும். அதன் சொந்த கருத்து அமைப்புகளின் மைய சூரியன். அதன் சொந்த பரந்த படைப்பின் வாழ்க்கை மற்றும் ஒளி மற்றும் மனிதன் தெய்வீக மனதின் துணை. பொருள் மற்றும் மரண உடல் அல்லது மனம் மனிதன் அல்ல. எல்லையற்ற ஆவி அல்லது ஆன்மா ஒரு வரையறுக்கப்பட்ட உடலில் இருப்பது அல்லது மனிதன் தனது படைப்பாளரிடமிருந்து தனியான புத்திசாலித்தனத்தை கொண்டிருப்பது சாத்தியமற்றது என்று இருப்பது அறிவியல் காட்டுகிறது. உயிர் என்று அழைக்கப்படுபவை எப்போதும் மரணத்தில் முடிவடையும் போது கரிம விலங்கு அல்லது காய்கறி வாழ்க்கை போன்ற ஒரு யதார்த்தம் இருக்க முடியும் என்று நினைப்பது ஒரு சுய தெளிவான பிழை. உயிர் ஒரு கணமும் அழியாதது. எனவே இது ஒருபோதும் கட்டமைப்பு அல்லது கரிமமானது அல்ல. மேலும் அதன் சொந்த அமைப்புகளால் உறிஞ்சப்படுவதில்லை அல்லது கட்டுப்படுத்தப்படுவதில்லை. ஆன்மா அல்லது அழியாத தன்மைக்கு என்ன ஆதாரம் உங்களிடம் உள்ளது? இயற்கை அறிவியலின் போதனைகளின்படி கூட ஆவியோ அல்லது ஆன்மாவோ உடலை விட்டு வெளியேறுவையோ அல்லது அதற்குள் நுழைவதையோ மனிதன் பார்த்ததில்லை. மரண நம்பிக்கையின் கூற்றை தவிர உள்ளிழுக்கும் ஆவியின் கோட்பாட்டிற்கு என்ன அடிப்படை உள்ளது? மரண உடல் என்பது விஷயத்தில் மனதின் தவறான மரண நம்பிக்கை மட்டுமே. நீங்கள் பொருள் என்று அழைப்பது முதலில் தீர்வு. அடிப்படை மரண மனம் மில்டனால் குழப்பம் மற்றும் பழைய இரவு என்று ஒப்பிடப்பட்டது. இந்த மரண மனதை பற்றிய ஒரு கோட்பாடு என்னவென்றால் அதன் உணர்வுகள் மனிதனை இனப்பெருக்கம் செய்யலாம். இரத்தம் சதை மற்றும் எலும்புகளை உருவாக்கலாம். எல்லாமே தெய்வீக மனம் அல்லது கடவுள் மற்றும் அவனது எண்ணம் என்ற விஞ்ஞானம் இந்த யுகத்தில் தெளிவாக இருக்கும். ஆனால் விஷயம் மனிதனின் ஊடகம் அல்லது மனிதன் தனது சொந்த உருவான சிந்தனையில் நுழைய முடியும் என்ற நம்பிக்கைக்காக தன்னை பிணைத்துக் கொள்கிறது. அவரது சொந்த நம்பிக்கைகள் பின்னர் அவரது பத்திரங்களை பொருள் என்று அழைக்கவும் மற்றும் தெய்வீக சட்டம் என்று பெயரிடவும். மனித குலத்தை ஆசீர்வதிக்க ஆன்மாவிடம் எல்லையற்ற வளங்கள் உள்ளன. மேலும் மகிழ்ச்சியை மிக எளிதாக அடையலாம் மற்றும் ஆத்மாவில் தேடினால் நம் பாதுகாப்பில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உயர்ந்த இன்பங்கள் மட்டுமே அழியாத மனிதனின் ஆசைகளை பூர்த்தி செய்யும். தனிப்பட்ட உணர்வுகளின் வரம்புகளுக்குள் நாம் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதது. புலன்கள் உண்மையான இன்பத்தை தருவதில்லை. மருந்துகள், உணவு, காற்று மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை மனிதனை ஆரோக்கியமாக்கும் அல்லது அவை மனித வாழ்க்கையை அழிக்கும் என்று இயேசு ஒருபோதும் கற்பிக்கவில்லை. இந்த பிழைகளை அவர் தனது நடைமுறையால் விளக்கவும் இல்லை. அவர் மனிதனின் நல்லிணக்கத்தை மனதிற்கு குறிப்பிட்டார், பொருட்படுத்தவில்லை. மேலும் கடவுளின் வாக்கியத்தை எந்த விளைவையும் ஏற்படுத்த முயற்சிக்கவில்லை. இது கடவுளின் பாவம், நோய் மற்றும் மரணத்தின் கண்டனத்திற்கு முத்திரை குத்தியது. உணவு என்பது வாழ்க்கையின் ஊட்டச்சத்து என்ற பொதுவான கருதுகோளை ஒப்புக்கொள்ளுங்கள். மேலும் எதிர் திசையில் மற்றொரு சேர்க்கையின் அவசியத்தை பின்தொடர்கிறது. உணவுக்கு ஒரு குறைபாடு அல்லது அதிகப்படியான ஒரு தரம் அல்லது அளவு ஆகியவற்றின் மூலம் உயிரை கடவுளை அழிக்கும் சக்தி உள்ளது. இது அனைத்து பொருள் ஆரோக்கிய கோட்பாடுகளின் தெளிவற்ற தன்மையின் ஒரு மாதிரி. அவை சுய முரண்பாடான மற்றும் சுய அழிவுகரமானவை. தனக்கே விரோதமாக பிளவுபட்ட ஒரு ராஜ்யத்தை உருவாக்குகின்றன. இது பாழாக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இயேசு தம்முடைய சீடர்களுக்கு உணவு தயாரித்திருந்தால் அது வாழ்க்கையை அழிக்க முடியாதது. உண்மை என்னவெனில், உணவு மனிதனின் முழுமையான வாழ்க்கையை பாதிக்காது. மேலும் கடவுள் நம் உயிர் என்பதை நாம் அறியும் போது இது தானாகவே தெளிவாகிறது. ஒரு சமயம் ஒரு மதகுரு தனது ஆன்மீகத்தை அதிகரிக்க ரொட்டி மற்றும் தண்ணீர் கொண்ட உணவை ஏற்றுக்கொண்டார். அவரது உடல்நிலை தோல்வியடைந்ததைக் கண்டு அவர் தனது மதுவிலக்கை கைவிட்டார். மேலும் கருணையின் வளர்ச்சிக்காக உணவு முறைகளை முயற்சிக்க வேண்டாம் என்று மற்றவர்களுக்கு அறிவுறுத்தினார். உண்ணாவிரதம் அல்லது விருந்து மனிதர்களை ஒழுக்க ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ சிறந்ததாக்குகிறது என்ற நம்பிக்கை நன்மை மற்றும் தீமை அறியும் மரத்தின் பழங்களில் ஒன்றாகும். இது பற்றி கடவுள் கூறினார், அதை நீங்கள் சாப்பிட வேண்டாம். மரண மனமானது மரண உடலின் அனைத்து நிலைகளையும் உருவாக்குகிறது. மேலும் வயிறு, எலும்புகள், நுரையீரல், இதயம், இரத்தம் போன்றவற்றை நேரடியாக விருப்பப்படி அல்லது கையை நகர்த்துகிறது. தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளால் பராமரிக்கப்படுகிறான். தெய்வீக கொள்கை, பூமி கடவுளின் கட்டளையின்படி மனிதனின் பயன்பாட்டிற்கு உணவை கொண்டு வருகிறது. இதை அறிந்த இயேசு ஒருமுறை கூறினார், உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள், எதை குடிப்பீர்கள் என்று நினைக்காதீர்கள். அவர் தனது படைப்பாளரின் தனிச்சிறப்பை கருதாமல் அனைவருக்கும் தந்தையும் தாயுமான கடவுளை அங்கீகரிக்கிறார். லில்லிகளைப் போல மனிதனுக்கு உணவளித்து உடுத்த வேண்டும். சுகாதாரத்திற்கு கொடுக்கப்படும் கவனத்தில் பாதி கிறிஸ்தவ அறிவியலுக்கும் சிந்தனையின் ஆன்மீகமயமாக்கலுக்கும் கொடுக்கப்பட்டால் அதுவே ஆயிரம் ஆண்டுக்கு வழிவகுக்கும். உயிரும் புத்திசாலித்தனமும் பொருளில் உள்ளன என்ற தவறான நம்பிக்கையை அழித்து தூய்மையான மற்றும் சரியானவற்றில் நம்மை நாமே விதைக்க வேண்டும். பவுல் சொன்னார், ஆவியில் நடங்கள், மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற மாட்டீர்கள். விரைவில் அல்லது பின்னர் மனிதனின் வரையறுக்கப்பட்ட திறனின் பிணைப்புகள் அவன் ஆன்மாவிற்கு பதிலாக உடலிலும் ஆன்மாவிற்கு பதிலாக பொருளிலும் வாழ்கிறான் என்ற மாயையால் கட்டமைக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்வோம். வாழ்க்கை என்பது ஆன்மாவின் சட்டம், சத்தியத்தின் ஆவியின் சட்டம் கூட. ஆன்மா அதன் பிரதிநிதி இல்லாமல் இல்லை. ஆன்மாவை விட மனிதனின் தனி மனிதன் உயிரிழக்கவோ சுயநினைவின்மையில் மறைந்துவிடவோ முடியாதது. ஏனென்றால் இரண்டுமே அழியாதவை. மனிதன் இப்போது மரணத்தை நம்பினால் மரணத்தில் உண்மை இல்லை என்பதை அறியும் போது அவன் அதை நம்பாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் இருப்பது மரணமற்றது. வாழ்வை புரிந்து கொள்வதற்கும் நல்லிணக்கத்தை பெறுவதற்கும் முன் இருப்பு என்பது பொருளின் மீது நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையை அறிவியலால் சந்தித்து தேர்ச்சி பெற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுகிறாயா? இந்த கட்டளையானது வெறும் பொருள் உணர்வு, பாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதையும் உள்ளடக்கியது. இது கிறிஸ்தவத்தின் எல் பொராடோ. இது வாழ்க்கை அறிவியலை உள்ளடக்கியது. மேலும் ஆவியின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. இதில் ஆன்மா நமது எஜமானர் மற்றும் பொருள் உணர்வு மற்றும் மனிதனுக்கு இடமில்லை. சர்ஜ் கையட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகவும் உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.